الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يفرق مؤمن مؤمنة إن كره منها خلقا رضي منها آخر. رواه مسلم، أو كما قال صلى الله عليه وسلم.
இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காத்தமுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கண்ணியமான மகத்தான சுன்னாக்களை வாழ்வில் எடுத்து நடந்த கண்ணியமான உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஊங்கள், கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஸுரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ, ஏவிருக்கிறார்களோ, அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ, விலக்கிருக்கிறார்களோ, அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக கவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலான பல கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹுடைய படைப்பினங்களை, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்த அருள் வளர்த்த நம்மால் யாராலும் அதை மற்றிட முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது: وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியமத்தை யாராலும் அதை மற்றிட முடியாது. அது மாத்திரமல்ல, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான படைப்பினங்களில் மிகவும் கண்ணியமான, சங்கையான, மகத்தான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது, அவன் படைத்த படைப்பினங்களிலேயே மிகவும் கண்ணியமான படைப்பு, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய படைப்பு, அழகாக படைத்த படைப்பு, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சனங்களை, பிள்ளைகளை, மனிதர்களாகிய எம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எம்மை படைத்த விதத்தை சொல்லும் போது: லகத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம். மனிதன் அல்லாஹ் அழகான தோற்றத்தில், அழகான ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அழகான படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய வாழ்வில், அல்லாஹ்வினால் அழகாக கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை, மன அமைதியை அல்லாஹ் ஒரே ஒரு இபாதத்துல தான் வைத்திருக்கிறார். அல்லாஹ் மனிதனுடைய நிம்மதிய சந்தோஷத்தை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது: மன் அமில ஸாலிஹம் மின் தகரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமினு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணோ பெண்ணோ, ஈமான் கொண்ட நிலையில் யார் நல்ல கர்மங்கள், சாலிஹான இபாதத்துகளில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போது மன நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல வாதா செய்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய மன அமைதிய, மனிதனுடைய நிம்மதிய, சந்தோஷத்தை அல்லாஹ் இபாதத்துல வைத்திருக்கிறான்.
எப்ப மனிதன் விவாதத்தை புறக்கணிப்பானோ, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வானோ, ஹபீபுடைய சுன்னாக்களை கொலை செய்து விடுவானோ, அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மனநிம்மதியை அல்லாஹ் எடுத்து விடுகிறான், போக்கி விடுகிறான். குர்ஆன் அதை சொல்லும் போது அல்லாஹுடைய கட்டளை புறக்கணிப்பானோ, அல்லாஹுடைய வாதாக்களை மறுப்பானோ, அல்லாஹுடைய கட்டளைய எல்ல மீறி நடப்பானோ, இந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மன அமைதியை, அந்த மனிதனுடைய நிம்மதி சந்தோஷத்தை ராகத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, மனிதன் இந்த பூமிக்கு மேலால் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறார். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நாம் உலகத்தில் செய்யக்கூடிய நம்முடைய வியாபாரத்துடைய நோக்கம், நம்முடைய குடுக்கல் வாங்கலுடைய நோக்கம் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய நாம், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நோக்கத்தை, அந்த நோக்கத்தை நாம் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படைத்தவன் சொல்கிறான், நான் ஏன் உங்களை படைத்தேன் தெரியுமா? ஒவா கலத்தும் ஜின்னவல் இன்ஸ இல்லாதயஃபுதூன். ஜின்களையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்தனுடைய நோக்கம் இல்லாதயஃபுதூன், படைத்தவனை அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அறிவதற்காக, விளங்குவதற்காக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, பொதுவாக மனிதர்களாக எம்மை அல்லாஹ் படைத்த நோக்கம் இபாதத் செய்வதற்காக. இபாதத்தை பொறுத்த வரைக்கும் உலமாக்கள் சொல்லும் போது மூன்று வகையான இபாதத் மனிதனுக்கு அல்லாஹ் மூன்று வகையான இபாதத்துகளை கொடுத்திருக்கிறார். முதலாவது வகையான இபாதத் அல் இபாதத்துல் கல்பியா, உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள். இரண்டாவது அல் இபாதத்துல் லிசானியா, நாவோட சம்பந்தப்பட்ட சில வணக்க வழிபாடுகள். மூணாவது அல் இபாதத்துல் பதனியா, உடம்போடு சம்பந்தப்பட்ட சில வணக்க வழிபாடுகள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, அல் இபாதத்துல் கல்பியா, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட சில இபாதத்துகள் தான். அதாவது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது, அல்லாஹ்வை பயந்து நடப்பது, ஈமான் கொள்வது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பது, தவக்குல், இறை நம்பிக்கை வைப்பது. இப்படிப்பட்ட இபாதத்துகளை அல்லாஹ் உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் சில இபாதத்துகள் இருக்குது, அல் இபாதத்துல் லிசானியா, நாவோட சம்பந்தப்பட்ட சில வணக்க வழிபாடுகள். குர்ஆன் ஓதுவது, ஜிக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வது, அதே போன்று நன்மையை ஏறுவது, தீமையை தடுப்பது, நல்ல விஷயங்களை பேசுறது, இப்படியான காரியங்கள் நாவின் மூலமாக செய்யக்கூடிய சில இபாதத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போல அல் இபாதத்துல் பதனியா, உடலோட சம்பந்தப்பட்ட சில இபாதத்துகள். நாம் தொழுகிறோம், நாம் ஹஜ்ஜி செய்கிறோம், நாம் உம்ரா செய்கிறோம், நாம் குர்பான் கொடுக்கிறோம், நாம் தர்மம் செய்ய கொடுக்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் உடம்போட சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உடலோட சம்பந்தப்படுத்தப்பட்ட இபாதத்தில் மிகவும் முக்கியமான இன்னொரு இபாதத் தான் நிகா, திருமணம், குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப். இது உடம்போட சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத், இது உடலோட சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத். ஏன் தெரியுமா? ஒரு வட்டத்தை எடுத்து அதை இரண்டாக பிரித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் அரைவாசு பகுதி எப்பொழுது பூர்த்தி அடைகிறது தெரியுமா? இதில் ஒரு அடியான், ஒரு மனிதன் திருமணம் செய்து விட்டால் தீனுடைய அரைவாசி பகுதியை அவன் முழுமையாக்கி விடுகிறான். அப்ப ஒரு மனிதன் திருமணம் செய்வதன் மூலமாக, திருமணம் நிகாஹ் என்ற இபாதத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக தீனுடைய அரைவாசி பகுதியை அவன் முழுமையாக்கி விடுகிறான். அன்பான சகோதரர்களே, நிகாஹ் என்பது நாம் சொல்வது எப்படி ஒரு இபாதத்தோ, ஹஜ்ஜி செய்வது எப்படி ஒரு இபாதத்தோ, தர்மம் கொடுப்பது எப்படி ஒரு இபாதத்தோ, இதே போல நிகாஹ் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, ஃபேமிலி லைஃப் என்பது, இல்லறம் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது அது என்னுடைய ஒரு வழிமுறை, அதை யார் புறக்கணிப்பாங்களோ. இன்னொரு விவாதத்துல சொன்னாங்க, நீ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் என்னை நேசிக்க கூடியவர்கள் அல்ல, அவர்கள் என்னை விரும்பக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் என் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் அல்ல. அன்னான சகோதரர்களே, சில சஹாபாக்கள் வருகிறார்கள் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அவர்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஏழை மக்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள், ஆனா நம்மிடத்தில் பணமோ கிடையாது, நாம் வறுமையாக இருக்கிறோம், ஆனா நன்மையில் அவர்களே நமக்கு முந்த முடியாமல் இருக்கிறது யார சொல்லல்லா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஏழு சஹாபாக்களை பார்த்து, பணத்தால் கொடுப்பது மட்டும் அல்ல தர்மம், நீங்கள் நாவால் செய்யக்கூடிய சுபஹானல்லாஹ் தர்மம் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் தர்மம் அல்லவா, அல்லாஹு அக்பர் என்பதும் தர்மம் அல்லவா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் தர்மம் அல்லவா. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் சதகா, உங்களுடைய மனைவியோட உண்டு சேர்றது இல்லறத்தில் ஈடுபடுவதும் சதகா என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள், யார் சூழல்லா, நாம் நம்முடைய இச்சைய நம்முடைய தேவைய நம்முடைய ஆசைய மனைவி மூலமாக பூர்த்தி செய்கிறோம், இதுவும் தர்மமாயா சூழல்லா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹராமாக போய் ஜினாவில் ஈடுபட்டால் அது பாவம் என்றால், ஹலாலான மனைவி மூலமாக உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்தா அது தர்மமா இல்லையா, அதுவும் தர்மம் என்றார்கள். அப்ப இந்த தர்மத்தை நபி அவர்கள் உடம்போட சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத்தாக வழிகாட்டினார்கள். அப்ப மனைவி அதாவது குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் என்பது அது ஒரு இபாதத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு ஒவ்வொரு ஆணையும் எடுத்தாலும் ஒவ்வொரு பெண்ணை எடுத்தாலும் இன்னைக்கு வாலிப சமூகம் எல்லோருமே எதிர்பார்க்கறது என்னென்னா மன அமைதிய நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க. திருமணம் செய்யறாங்க அல்ஹம்துலில்லா, திருமணத்துக்கு பின்னால ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கறது நிம்மதிய சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப்ல நாங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எதிர்பார்க்க கூடிய நிம்மதிய சந்தோஷத்தை மன அமைதிய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியும் பெற்றுக் கொள்றாங்க இல்ல. இன்னைக்கு உலகத்துடைய அமைப்பு எடுத்து பாருங்க, ஆச்சரியமான ஒரு உலகம், ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு வாழ்றாங்க, நிம்மதிய மன அமைதிய எடுத்து பாக்குறாங்க. ஆனா மன அமைதிய அவங்க பெற்றுக்கொள்ளல, கொஞ்சம் முன்னேறி என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மேற்கட்சி உலகத்தை எடுத்தா, இன்னைக்கு மாற்று மத இனத்தவர்களை எடுத்தா, இன்னைக்கு யூரோப் கண்ட்ரி போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டா, என்ன செய்யறாங்க, ஆணும் பெண்ணும் வாழ்ந்து பாக்குறாங்க நிம்மதி இல்ல, கொஞ்சம் முன்னேறி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு வாழ்ந்து பாக்குறாங்க, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு வாழ்ந்து பாக்குறாங்க, அதுலயும் நிம்மதி இல்ல, அதுலயும் சந்தோஷம் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னேறி என்ன செய்யறாங்க, ஆணும் பெண்ணும் மிருகத்தை திருமணம் செய்கிறாள், பெண் நாயை திருமணம் செய்கிறாள், பெண் சலுகைய திருமணம் செய்கிறாள், பெண் ஒரு பூனைய திருமணம் செய்கிறாள். அன்பான சகோல் எதற்காக, நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னேறி மிருகத்திலேயே நிம்மதி இல்ல, அதை முடித்தும் வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியாது என்று அண்மையில நாங்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்களை பார்த்திருப்போம். படித்த ஒரு ஆண் மகன், படித்த ஒரு நல்ல மனிதன் என்ன செய்கிறார், ஒரு விஞ்ஞானி ஐபோனை திருமணம் செய்கிறார், சர்ச்சில் போய் ஐபோனை திருமணம் செய்கிறாரு, டெக்னாலஜியை திருமணம் செய்கிறாரு, எதிலேயாவது நிம்மதி இருக்கிறாரா அச்சிருக்கிறா என்று பார்ப்போம். இன்னும் காலம் முன்னேறி இன்னும் சில காலங்கள்ல சைனா நாட்டவர்கள் பொம்மைகளை தயாரிக்கிறாங்க, பொம்மைகளை. மனிதன் இன்னைக்கு உடலுறவு குடும்ப வாழ்க்கைய ஃபேமிலி லைஃப்ல நிம்மதியை தேடுறாங்க. எதுல தேடினாலும் நாங்க நிம்மதியை பெற்றுக் கொள்ளேலா, நிம்மதியை பெற்றுக் கொள்ளணும் என்று சொன்னா ரெண்டே ரெண்டு அம்சத்துல தான் அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறார். முதலாவது நான் ஓதின வசனம், முன்வைத்து நடத்தப்படுமோ குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். இரண்டாவது அல்லாஹ்வை சொல்கிறான், உங்களுக்கு நிம்மதி தேவையா, மனைவி மூலமாக அமைதி தேவையா, உங்களோட ஃபேமிலி லைஃப்ல ராஹத் தேவையா, அது தேவை சொன்னா அன்பான சகோதரர்களை யாரும் தவறாக எண்ணிக்கொள்ளவானம். இன்னைக்கு திருமணம் செய்யக்கூடிய சில வாலிபர்களுடைய நோக்கம் என்னென்றா, இந்த இடத்துல நிறைய மூத்தவங்க இருக்கிறாங்க, நிறைய வயோதிப்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட 40 வருடம் 50 வருடம் திருமணம், அதாவது 50 வருடத்துக்கு முன்னால திருமணம் செய்தவர்கள் இன்னும் அதே மனைவியோட சந்தோஷமாக வாழ்றாங்க. ஆனா இன்னைக்கு திருமணம் செய்யக்கூடிய யங் இன்னைக்கு யூத் எடுத்து பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்துல தலாக் என்று சொன்னா, விவாகரத்து என்று சொன்னா, ஒரு ஊர்ல சுனாமி வந்ததற்கு அடையாளம், ஒரு ஊருக்கு தலாக் என்று சொன்னா ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இன்றைக்கு தலாக் இல்லாட்டி தான் ஆச்சரியமாக இருப்போம். எந்த அளவுக்கு தலாக் மாறி சென்றா, திருமணம் செஞ்சு ஒரு வருஷத்துல தலாக் என்று இருந்த காலம் மாறி ஆறு மாதமாகி, மூணு மாதமாகி, இப்ப ஒரு மாதமாகி, இப்ப ஒரு வாரம் ஆகி, இப்ப ஒரே நாளாகி, ஒரே ஒரே அவர்ல தலாக்க கொடுக்கிறாங்க. இது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. தலாக் என்றது இன்னைக்கு சில்லற வியாபாரமாக மாறிச்சு. நினைச்சதற்கெல்லாம் விவாகரத்து. குடும்ப வாழ்க்கையில அமைதி இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. அல்லாஹ் சொல்கிறார், எப்ப உங்களோட குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் ராகத்தா இருக்கும் என்று சொன்னா, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய ரோல் மாடலா நடந்தார். இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறது திருமணம் கபிலத்து நிபா என்று சொன்னதோடு அவர் நினைக்கிறது, நான் இனி எங்க மனைவியோட ஷாஜஹான் மும்தாஜ போல, ரோமியோ ஜூலியட்ட போல, லைலா மஜ்னூன போல நான் வாழ போறேன். அதே போல ஹாலிவுட் பாலிவுட் டிராமாக்களை பார்த்துட்டு நான் இதுல வாரது போல வாழ போறேன். அந்த லைஃப் ரியல் லைஃப் இல்ல. அதை நடிக்கக்கூடியவங்களோட லைஃபே கேள்விக்குறியாக இருக்குது. எங்களோட ரியல் லைஃப், எங்களோட ரோல் மாடல் யாரு? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய லைஃப் படித்து வாழ்வோம் என்றா, படிக்கிறது மட்டும் அல்ல, விளங்குறது மட்டும் அல்ல, நபியுடைய வாழ்க்கையை படித்து நாங்க வாழும். எங்களோட குடும்ப வாழ்க்கை அல்லா நிம்மதிய ராகத்தை வச்சிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வாரத்துக்கு காரணம் என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியில புரிந்துணர்வு இல்லாமல் பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணம், ஆரம்பம் திருமணத்துடைய ஆரம்பமே பலகீனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க ஒரு வியாபாரம் செய்ய போறோம், ஒரு காணிய வாங்க போறோம், ஒரு இடத்துல பணம் கொடுக்க போறோம், ஒரு 1000 ரூபா கொடுப்பதாக இருந்தாலும் சிம்பிளாக நாங்க கொடுக்க மாட்டோம். ஒரு காணிய வாங்குறதாக இருந்தா எத்தனை பேர்கிட்ட விசாரிக்கிறோம், ஒரு யாவரத்தை ஆரம்பிக்கிறதாக இருந்தா இதுல ப்ராஃபிட் எப்படி வரப்போகுது, இத பொண்ணுல போய் எடுத்தா எங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, இதை இம்போர்ட் பண்றவர்கிட்ட வாங்கினா எங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, இல்ல நானே பேங்க் ஆஃப் சைனாக்கு போய் இந்த பொருளை இறக்குமதி செஞ்சா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது என்று எல்லாம் அலசி ஆராயிரும். ஆனா ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையில நாங்க எதையும் ஆராயறது இல்ல. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் 4 நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அழகுக்காக, பணத்துக்காக, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக, 4வது தீனுக்காக. யாரும் தவறாக என்ன வானம், நாங்க இதை மூணையும் பாக்குறது இல்ல. எதை பாக்குறது? முதல் 4வது பாக்குறது இல்ல. தீன் அதை செஞ்சு கொள்ளலாம், அதை திருத்திக் கொள்ளலாம். காலம் போக போக 4-5 பயான வீட்டுல போல மனைவி திருந்திடுவா என்று சொல்லி அவட பணத்தை பாக்குறோம், அழக பாக்குறோம், குடும்பத்தை பாக்குறோம், திருமணம் செய்யறோம். குடும்ப வாழ்க்கை கணவன் நெருப்புக்கு மேலால வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. கணவன் நெருப்புக்கு மேலால வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் கடையில கையை வச்சு யோசிக்கிறாரு, எனக்கு மௌத்து வராதா, நான் மௌத்தாக மாட்டேனா, என் ஃபேமிலி லைஃப்ல நிம்மதி இல்லாம இருக்கிறேன். இதே போல அன்பான சகோதரர்களே, இந்த கணவன்மார தேர்ந்தெடுக்க கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த ஆணிடத்துல நீங்க தீன மட்டும் பாருங்க நபி அவங்க சொல்லுங்க. ஏன்னா மகளுக்கு நான் ஜோடியை தேடக்கூடிய நேரத்துல இன்னைக்கு எல்லாரும் பாக்குறது என்ன, அவர்கிட்ட வாகனம் இருக்குது, மாஷா அல்லாஹ், மல்லப்பட்டி ரோட்டோரத்துல ரூடு இருக்குது. ஏன்னா மகனை நிம்மதியாக நகனத்தை போட்டு நல்ல வீடு கொடுத்து சந்தோஷமாக வச்சு கொள்வாரே. நாங்க துணியாவை பாக்குறோம், ஆனா அவர்கிட்ட சிகரெட் ஸ்மோக் இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது, விவாதத்து இல்ல. நாங்க என்ன சொல்லுறோம், 1000 ரூபா வியாபாரத்துக்கு போடக்கூடிய நேரத்துல 10,000 தடவை யோசிக்கிறோம். ஆனா நான் பெத்த மகள ஒருவனுக்கு கொடுக்க போறேன், ஆனா அவங்க தொழுக இல்ல, விவாதத்து இல்ல. என்ன சொல்றோம், போக போக சரிய வரும், போக போக திருந்திடுவாரு, போக போக மகளோட காலி கோட்டுல தான் நிற்பாரு, போக போக திருந்த மாட்டாரு. எப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஆணிடத்துல நீங்க தீன மட்டும் பார்க்க வேணும், அவருடைய நெத்தி காலத்தில் இருக்கிறது தஹஜ்ஜத், இபாதத், தஸ்பீஹ் குர்ஆன், அதை மட்டும் பார்த்து நயந்திர வேணும். அவருடைய அக்லாக்கு பாருங்க, அவருடைய குணநலங்களை பாருங்க. எந்த ஆணுடைய குணநலங்களும் அக்லாக்கும் இபாதத்தும் சீராக இருக்கும், உங்களோட மகளை தாராளமாக முடிச்சு கொடுங்க. அடுத்தது அன்பான சகோதரர்களே, நாங்க மல்லப்பட்டியில வாழ்வோம். நீங்க கணவன் எங்க மகளுக்கோ மகனுக்கோ நீங்க ஜோடி எங்க தேடினாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு அறிமுகம் இருக்கணும். இன்னைக்கு நாங்க பாக்குறது அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, 5 வருஷம் 6 வருஷம் கத்தாரில் இருக்கிறாரு, அவரு சவுதியில் இருக்கிறாரு, வாராரு, திருமணம் செய்யறாரு, போறாரு. இன்னைக்கு அதாவது ஒரு 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 அதாவது சொல்றதாக இருந்தா, சிறிய பிள்ளைக்கு ஒரு டைஸ வாங்கி கொடுக்கறது போல, விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்கறது போல நாங்க எங்களோட மகளை கொடுத்துடுறோம். கண்ணுக்கு தெரியாத சகாபாக்களுக்கு கொடுத்தல்ல, தந்த பாசிரியரை வளர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்த மகள் பாத்திமாவை கொடுத்தாங்க. வெளியூராக்களுக்கு கொடுத்தல்ல, கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு கொடுத்தல்ல, தந்த மற்ற ரெண்டு மகளையும் அவர்களுக்கு கொடுத்தாங்க. நான் சொல்றது என்னென்றா, அறிமுகம் தேடி பார்க்கிறது. அப்ப அந்த பெண்ணிடத்திலையும் ஒரு ஆணிடத்திலையும் தீன முன்வச்சு நாங்க திருமணங்களை நடத்துவோம் என்றா குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது புரோக்கர் மாருக்கு ஒரு அறிவுரையாக செய்கிறேன், நாளைய கியாமத்துடைய நாளையில நல்ல புரோக்கர் மார் நபியோட இருப்பாங்க, இன்னும் நிறைய புரோக்கர் மார் நரகத்துடைய பாலத்துல தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. நிறைய குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு போவதற்கு அடிப்படை காரணம் புரோக்கர் மார். பாரதி வீட்டுக்கு இருக்கிற எல்லா கெட்ட குணத்தையும் மறைச்சிட்டு சொல்றாரு, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தணும். அது எங்கட கல்ச்சர் அல்ல. ஒரு பொய் இருந்தாலும் சொல்லித்தான் அது திருமணத்தை நடத்தணும். 1000 பொய் இருந்தா அது மாற்று மத இனத்தவர்களுடைய கல்ச்சர், அவங்களோட வேர்ட். அது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்ததல்ல. நிறைய குடும்ப வாழ்க்கை காலி போட்டு நிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் புரோக்கர் மார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிம் சாராக புரோக்கராக இருந்தாங்க. ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க, யா ரசூலல்லாஹ், என்னைய ரெண்டு பேரை ப்ரோபோஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஒருவர் அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. நபி கிட்ட மஷூரா கேக்குறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நான் யார திருமணம் செய்யறது? நபி அவங்க சொன்னாங்க, புரோக்கராக இருந்து சொன்னாங்க, ரெண்டு பேரும் உங்களுக்கு மெச்சாக மாட்டாங்க. உங்களுக்கு அபு ஜஹமும் மெச்சாக மாட்டாரு, உங்களுக்கு முஆவியாவும் சரிவர மாட்டாரு. நான் சொல்ற நல்ல மாப்பிள்ளை ஒன்று இருக்கிறாரு, உசாமா பின் ஸைத். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்யுங்க, உங்களோட ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உசாமா நபியோட மகள் அல்ல, நபியுடைய மகளை சொல்லல, இது வேறொரு சஹாபி பெண்மணி. ஃபாத்திமா பின் ஸைத் திருமணம் செய்யறாங்க யார? உசாமாவ. மதீனா வாசிகள் பொறாமப்படுவாங்களா, இப்படியும் ஒரு குடும்ப வாழ்க்கையா? அவங்க அதாவது மதீனால திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் ரோல் மாடலாக யார் இருப்பாங்கன்றா இந்த பெண்மணியை தான் இருப்பாங்களா? நீங்க எப்படி சந்தோஷமாக வாழ்றீங்க? அன்பான சகோதரர்களே, புரோக்கர் மார் கவனமாக கிடைக்கிற 5-10 ப்ராஃபிட்டுக்காக வேண்டி ஒரு குடும்பத்தை சீரழிச்சிடவானோம். 2 சைக்கிள் கிடைக்கிற லாபத்துக்காக வேண்டி குடும்பத்தை நடுத்தருவுக்கு வருவதற்கு நீங்க காரணமாக அமைஞ்சிடவானோம். அடுத்தது அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சஹாபாக்கிட்ட சொல்வார்கள், அறிவுல அதே போல குடுத்தல் வாங்கல்ல அனைத்திலையும் சிறந்ததை நபி அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். கையிருக்கும் அறிவுல சிறந்த அறிவு இந்த அறிவு. நாங்க இன்றைக்கு சுபஹானல்லாஹ் சொல்றோம், விஞ்ஞானம் வளர்ந்த காலம், தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், இந்த அறிவு தான் சிறந்த அறிவு. இல்ல இல்ல, எந்த அறிவை நாங்க சிம்பிளாக நினைக்கிறோமோ, எந்த அறிவை இழிவாக நினைக்கிறோமோ, எந்த அறிவை படிப்பதற்கு நேரம் கொடுக்காம இருக்கிறோமோ, அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பாடசாலையில ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறாங்கன்னா மக்களுக்கு புள்ளி அனுப்ப தயார் இல்ல, தயார் இல்ல. குரான் ஹதீஸை கொடுக்க தயார், அதை இப்பயும் கொடுக்கலாம். இன்னைக்கு அப்படி பாடசாலை, நான் சொல்லல பாடசாலை பாடங்களை படிக்க கட்டாயமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஆனா குர்ஆன் ஹதீஸை கொலை செஞ்சு கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் நேரம் இருக்குது. பாடசாலை பாடத்துக்கு ஒரு நேரத்தை வகுத்திருக்கிறாங்கன்றா மக்தபுக்கு என்று நேரத்தை வகுத்தா அந்த நேரத்தை மக்தபுக்கு கொடுக்கணும். ஏன் நபி அவங்க சொன்ன அறிவுல மிகவும் சிறந்த அறிவு குர்ஆனுடைய நாலேஜ், குர்ஆனுடைய அறிவு. இது இல்லாம எதுவும் இல்ல. இன்னைக்கு உலகத்துடைய அறிவை படித்த நிறைய பண்டிதர்கள் பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் மிருகங்களாக விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். ஏன் உலகத்துடைய அறிவு மட்டும்? அதனால நபி அவர்கள் சுபஹானல்லாஹ் சஹாபாக்களுக்கு 2 அறிவையும் கொடுத்தார்கள். அறிவில் சிறந்த அறிவு குர்ஆனுடைய அறிவு. கடன் எடுத்தவர்கள் சிறந்தவர் யார்? நபி அவங்க சொன்னாங்க, எடுத்த கடனை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர். காலங்களில் நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நூற்றாண்டு. அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், ஆண்கள்ல வாலிபர்கள்ல யார் சிறந்தவர்கள் தெரியுமா? நாங்க யார சொல்வோம்? யாருக்கு பேங்க் பேலன்ஸ் நல்ல பொங்கி இருக்குதோ அவர்தான் சிறந்தவர். யாரு கிட்ட வாகனம், 2 பைக், நல்ல மாஷா அல்லாஹ் வீடு வசதி வாய்ப்பு நகநட்டு இருக்குதோ அவர்தான் சிறந்தவர். இல்லைன்றா இபாதத்துடைய ரீதியில சுபஹான் அல்லாஹ், அவருடைய ஹஜ் என்ன, அவருடைய உம்ரா என்ன, அவருடைய குர்ஆன் என்ன, அவருடைய தஹஜ்ஜுத் என்ன, அவரு பள்ளிக்கு கொடுக்கற பணம் என்ன, ஊருக்கு சேர தர்மம் என்ன, முழு ஊரும் சொல்லுது மாஷா அல்லாஹ் பெஸ்ட் குவாலிட்டி ஆல். இவர் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா நோன சொல்றா கேடு கெட்டவன் என்று சொல்லித்தா, சிறந்தவன் இல்லவன் என்று சொல்லித்தா. நபி அவங்க சொன்னாங்க, பெண் சொல்லோனும் தந்த புஞ்சாதி சொல்லோனும் மனைவி சொல்லோனும் ஏன் மாப்பிள்ள மாஷா அல்லாஹ் குவாலிட்டி, ஏன் மாப்பிள்ள பெஸ்ட், ஏன் மாப்பிள்ள நல்லவரு சொன்னாதான் அவரு சிறந்தவரு. முழு ஊரும் சொன்னதால் அவர் சிறந்தவர் ஆக முடியாது. அன்பான கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் என்று சொன்னா அதுல பிரச்சனை வராம இருக்காது. கட்டாயமாக பிரச்சனை வரும், சிக்கல் வரும், முன்பின் ஆகும், அது வராது, அது குடும்ப வாழ்க்கையே அல்ல. அப்படி என்று சொன்னா அவ மலப்புகளாகத்தான் இருக்கணும். ஏன் நவீத வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்திருக்குது, நவீத ஃபேமிலி லைஃப்லயும் பிரச்சனை வந்திருக்குது. ஆனா அன்பாத சகோதரர், குர்ஆன் எடுத்து பாருங்க, சிக்கல்கள் வரும் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமையணும் என்று சொன்னா, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு தாய்மாரும் பெண்ணும் விளங்கிக் கொள்ளணும். குடும்ப வாழ்க்கைய கட்டி எழுப்புறதாக இருந்தா, ஃபேமிலி லைஃப் நிம்மதியாக அமைவதாக இருந்தா, புரிந்துணர்வு ரெண்டு பேருக்கு மத்தியில ஆண் பெண்ணுடைய உணர்வை மதித்து, பெண் ஆணுடைய கணவனுடைய உணர்வை மதித்து, புரிந்துணர்வோட விட்டு கொடுப்போட, இந்த ரெண்டும் கட்டாயம் புரிந்துணர்வும் விட்டு கொடுப்பும் குடும்ப வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா, குடும்ப வாழ்க்கைய மாஷா அல்லாஹ், குடும்ப வாழ்க்கை தேன விடவும் இன்பமாக இருக்கும். எப்ப குடும்ப வாழ்க்கையில புரிந்துணர்வும் இல்லாம விட்டு கொடுப்பும் இல்லாம நானா நீயா என்று வாழ்வாங்களோ, ஒரு போதும் நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை எதிர்பார்க்கவே இயலா. அன்பான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும் ஒரு ஒரு திருமணம் செஞ்சிருக்கிறோம். கூடினா சிலர்கள் ரெண்டு மூணு செஞ்சிருப்பாங்க. ஆனா நாங்க திருமணம் செஞ்சுட்டு யோசிக்கிறது என்ன, எப்படி அப்பா இவளை கண்ட்ரோல் பண்றது, எப்படி ஓட வாழ்றது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 11 திருமணங்கள் செஞ்சாங்க. ஹஜ்ரத் சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஜைனப் பின்த் குஸைமா ரழியல்லாஹு அன்ஹா, ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா, மைமுமா ரழியல்லாஹு அன்ஹா, 11 பொம்பளையில திருமணம் செஞ்சாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த 11 பொம்பளையும் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரே ஊரை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரே குணம் ஒரே சுபாவம் உள்ள பெண்கள் அல்ல. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பணக்கார பொம்பளை, நபியை விட வயசுல மூத்த பொம்பளை. சௌதா அம்மையார் கலர்ல மங்கின பொம்பளை, வயசுல மூத்த பொம்பளை, ஆனா நோயுள்ள பொம்பளை. ஹதரத் ஆயிஷா அம்மையார் கொஞ்சம் விளையாட்டு அந்த தன்மையுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கோபக்காரியாக இருந்தாங்க. உம்மு ஸலமா கொஞ்சம் ரோசக்காரியாக இருந்தாங்க. ஸஃபியா சென்சிட்டிவ் இலகிய மனம் படைத்தவங்களாக இருந்தாங்க. ஜுவைரியா ஒரு கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களாக இருந்தாங்க. ஸஃபியா யூத வம்சத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த பொம்பளையாக இருந்தாங்க. இப்படி எல்லா குவாலிட்டி உள்ள பெண்ணையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த துணைவியர்களாக ஆக்கிக் கொண்டாங்க. ஆனா இந்த 11 பெண்களோட நபியோக வாழ்ந்த முறையை நாங்க படிப்போம் என்றா, எங்களது குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக தேன விடவும் இன்பமாக சந்தோஷமாக அமையும். இன்னைக்கு நாங்க படிக்கிறதே எதை, டிராமாவையும் ஹாலிவுட்டையும் பாலிவுட்டையும் அதுல இதுல வாரதை பார்த்துட்டு அதை போல வாழ ஆசைப்படுறோம். அதனாலதான் எங்களோட குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு கடல்ல இருந்து வெளியில பாய்ந்த நீரை போல தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் குன்னடியார்களே, நபியோட லைஃப்ல பிரச்சனைகள் வந்த நேரத்துல நபி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க, எப்படி மனைவியோட நடந்து கொண்டாங்க? அன்பான சகோதரே, நாங்க விட்டு கொடுக்காம மனைவிய உணர்வு மதிக்காம என்னோட குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பியலா? நாங்க வீட்டுல கணவன் மனைவி சண்டை பிடிப்போம் என்றா, நாங்க உருவாக்குற ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய பிள்ளைகள் ட்ரக்ஸ் மதுபானங்களை பாவிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குறோம். வீட்டுல அன்பு இல்லைன்றா, வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு முஹப்பத்தில் இருந்தா அந்த பிள்ளைக்கு இரக்கம் கிடைக்காது. கடைசியில அந்த பிள்ளை மோசமான பாவினைகள் பாவிக்கக்கூடிய பிள்ளையாக மாறுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு பிள்ளைகள் தவறானவர்களாக மாறுவதற்கு என்ன காரணம்? வீட்டில் அன்பில்ல, நண்பர்கள் கிட்ட மோசமான நண்பர்கள் கிட்ட அன்பு பெற்றுக் கொள்றாங்க, மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு நாள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைலத் ரலியல்லாஹு அன்ஹா அவர் திருமணம் செஞ்சிருந்தாங்க. அவளோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் கூடுதலாக நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, என்னப்பா என்னோட வீட விட நபி அவங்க கொஞ்சம் கூட டைம் அங்க கொடுக்கறாங்க. ஹஸ்ரா ரலியல்லாஹு மஷூரா செஞ்சாங்க, சரி வராது, இப்படியே போனா நபி அவங்க கூட அங்க டைம் கொடுத்துருவாங்க, எங்களை மறந்துடுவாங்க, இதுக்கு ஏதாவது செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல தேனை குடிச்சிட்டு ஹஸ்ரா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. ஹஸ்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வாயில இருந்து ஏதோ மோசமான ஒரு வாசம் வீசுது. நபி அவங்க சொன்னாங்க, இல்லையே, நான் தேனை தான் அருந்திட்டு வந்தேன், வேற எதுவும் நான் அருந்தல்ல என்று சொல்லிட்டு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அம்மையாருடைய வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா அம்மையாரும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வாயில இருந்து ஒரு மோசமான நாத்தம் வருது. நபி அவங்க சொன்னாங்க, இல்லையே, நான் ஜைனப் வீட்டுல தேனை மட்டும் தானே குடிச்சேன். நபி அவங்க விளங்கி கொண்டாங்க, ஆஹா, இங்க பிரச்சனை வாயில இல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, நாங்க கூட டைம் கொடுத்தது. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பிரச்சனை தேனு சொன்னா அல்லாஹ் மீது சத்தியமாக இனி நான் இந்த லைஃப்ல தேனே குடிக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்குறான், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹன் நபி, لما تحرم ما احل الله لك تبتغي مرضاته من ازواجك. حبيب صلى الله عليه وسلم قال الله في القران உங்கள மனைவிய சந்தோஷத்துக்காக நான் ஹலாலாக்கின தேனை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? மனைவிக்கு பிரச்சனை தேனா? நபி அவங்க சொன்னாங்க, சரி, தேனை குடிக்க மாட்டேன். பல்ல பகவான் வசனத்தில் இருக்கிற மனைவிட பொருத்தத்துக்காக நான் ஹலாலாக்கின தேனை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? இன்னைக்கு நாங்க மூணு திருமணம் செய்யாட்டியும் கொஞ்சம் தாத்தரை வீட்டுல கூட நேரம் இருந்துட்டு வந்தா, உம்மட வீட்டுல கூட நேரம் இருந்துட்டு வந்தா, மனைவி வீட்டுல பிளான் செய்வா, மனைவி யோசிப்பா, எப்படியாவது நடுக்கணும், இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்றது. அழகான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டினார்கள். ஒரு முறை ஆயிஷா அம்மையாருடைய வீட்டுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்களுடைய டேர்ன்ல வேற மனைவியுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு வருவது. எங்களோட காலத்தோட ஒப்பீடு செய்தா, நாங்க மனைவியோடு இருக்கிறோம், எங்களோட உம்மா, எங்களோட தாத்தா, எங்களோட சகோதரி எங்களுக்கு ஒரு சாப்பாடு அனுப்பி இருக்கிறா. இருக்கிறதே கிழமையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மனைவியோட இந்த நாள்லயும் உம்மா பகல் உணவு அனுப்பி இருக்கிறா. இப்ப நபியோட வீட்டுக்கு வேறொரு மனைவியுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்குது. முன்னால சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையாருக்கு கோபம் வந்துட்டு வந்த சாப்பாடு பிளேட் அப்படியோ கீழே போட்டு உடைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எப்படி நடந்திருக்கிறோம், நாங்க என்ன செய்வோம்? உட்கார்ந்து இருந்த கதிர, உட்கார்ந்து இருந்த குடும்பம் மத்தத்தை திரும்பி இருக்கு, நாங்க சௌதரில் இருந்து பெருக்க எப்பயோ கலந்து இருக்கும். ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு ஒண்ணுமே சொல்லல. சொன்னாங்க, முன்னாள் இருந்த மக்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, மூலக்கூடு பொங்கலை இவோட தலடி கேளுண்டெல்லாம் சொல்லல. சொன்னாங்க, உங்களோட உண்மைக்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டு, உங்களோட உண்மைக்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டு என்று சொல்லிட்டு ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க கோபப்பட்டது சரி, உங்களோட டேர்ன்ல வேற இடத்துல இருந்து வந்துச்சு, அதனால நீங்க கோபப்பட்டீங்க, ஆனா பிளேட் எங்கடே இல்ல. புதிய பிளேட் ஒன்று எடுத்து என்ன செஞ்சாங்க, ரிட்டர்ன் அனுப்பினாங்க அந்த மனைவிக்கு கொடுக்க சொல்லி. அன்பான சகோதரர்கள், எவ்வளவு அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்கள் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செஞ்சுட்டு புதிசாக வந்திருக்கிறாங்க. இப்ப மதீனால பெரிய ஒரு பேச்சு அடிப்படுவது, மக்கால பெரிய ஒரு பேச்சு அடிப்படுவது. சஃபியா ரொம்ப அழகான ஒரு பொம்பளை, நல்ல வடிவான ஒரு பொம்பளை என்று சொல்லி மக்கள் எல்லாருக்கும் அதாவது கேள்விப்படுவது. இப்ப கொஞ்சம் பெண்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பொறாமை தான், ஒரு பெண்ணை விட இன்னொரு பெண்ணை உயர்த்தி பேசினா எந்த பெண்ணும் தாங்க மாட்டாங்க. இப்ப ஆயிஷாவுக்கும் ஹஃப்ஸாவுக்கும் சரியான கோபம். என்ன செய்யறாங்க, நபி அவங்க கேட்டாங்க, என்னப்பா அதை புதிசாக முடிச்சுட்டு வந்த சஃபியாவை நீங்க பார்க்க போகலையா? ஆயிஷா ரலியல்லாஹு காதை எடுத்துக்கொள்ளவே இல்ல. நபி அவங்க தூங்கினதுக்கு பின்னால முகத்தை மறைச்சு கொண்டு போறாங்க பாக்குறதுக்கு. என்ன வீடு அழகா பாப்போம்.
போறாங்க, போய் பார்த்துட்டு வராங்க, வந்துட்டாங்க, சஃபியாவை விளங்கி கொண்டாங்க, மறுநாள் போறாங்க சஃபியாவை பார்க்க. சஃபியா ரவி எல்லாம் கவலையோடு இருக்கிறாங்க. அபி அவங்க கேக்குறாங்க, இன்னும்மா கவலையாக இருக்கிறீங்க? இல்ல இல்ல, நேற்று ரெண்டு பேரும் வந்தாங்க, ஹஸ்ஸாவும் ஆயிஷாவும் வந்து சொல்லிட்டு போனாங்க, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு யூத பொம்பளை என்று சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால எனக்கு கவலையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சொன்னாங்க, இது நான் செய்யற வேலை. இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வாரம், மனைவி சொல்றா உங்களோட உண்மை எப்படி செஞ்சா, உங்களோட தாத்தா எப்படி சென்னா என்று சொல்லி சென்னா, நாங்க என்ன செய்யறது, நாங்க என்ன செய்வோம், எங்களோட லைஃப் எடுத்து பாருங்க. அப்படி எங்க மனைவி செஞ்சா, எங்க மனைவி சிந்தித்தா, இல்ல நாங்க உங்களோட தாத்தரை வீட்டுக்கு போறோம், இல்ல உங்களோட வீட்டுக்கு போனோம், உங்களோட மனைவி சரியா தீ ஊத்து தரையும் இல்ல, எங்களை கவனிக்கவும் இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் வீட்டுக்கு வந்து? உங்களோட உண்மை வந்தா மட்டும் நீ நல்லா நடந்து கொள்ற என்று ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நாங்க பார்ப்போம். நபி அவங்க என்ன செஞ்சாங்க, சஃபியாவை பார்த்து சொன்னாங்க, சஃபியா கவலைப்படானோ, நீங்க யூத பொம்பளையாக இருந்தாலும் மூணு நபிமாரோட தொடர்பு உள்ளவங்க, நானும் ஒரு நபி, ஹதரத் மூசா ஹதரத் ஹாரூன் இரண்டு நபிமார்கள், உங்களுக்கு மூணு நபிமார்ட வம்சாவளி தொடர்பு இருக்குது, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நபி நான் மட்டும்தான். உடனே சந்தோஷப்பட்டாங்க, வீட்டுக்கு வந்து கேட்கவும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏன் யூத பொம்பளை என்று சொன்னீங்க, ரெண்டு மனைவிமார்கிட்ட நபி அவங்க கேட்கல. அதே இடத்துல அதே நிமிடத்துல பிரச்சனையை விட்டுட்டாங்க. கண்மான சகோதரர்களே, பிரச்சனைகள் வரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் ஹேண்டில் பண்ணினாங்க. ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை, தந்த மகள் லைஃப்ல பிரச்சனை வருவது, வீட்டுக்கு வாராங்க, ஃபாத்திமா அம்மையாருடைய முகம் சரியில்லை, கேட்டாங்க எங்க உங்களோட கணவன், இல்ல இல்ல என்னோட கொஞ்சம் பிரச்சனை, என்னோட கொஞ்சம் மனஸ்தாபம் பட்டது, வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் மருமகன் என் மகளோட கொய்ச்சு கொண்டார் என்றா, கோபப்பட்டா, எங்க போவாருன்றது மாமா விளங்கியிருந்தாரு. இப்ப மாமா என்ன செய்யறாரு, அலைவையம்மாவுன்னு பாக்க போறாங்க, மண்ணில தூங்கி கொண்டு இருக்கிறாரு. இந்த காலத்துல கோபப்பட்டா போறது வேற வேற எங்கேயோ, போற இடமே தேடி பிடிக்கலா. அன்பான சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு வாராங்க, மஸ்ஜித் நபவியில மண்ணில தூங்கி கொண்டு இருக்கிறாரு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மருமகன் என்று கூப்பிடல, மண்ணில தூங்கி உடம்பெல்லாம் மண்ணாக இருக்கிறது, யா அபத்துரா, மண்ணுடைய தந்தையே எழுமுங்க என்று சொல்லி மருமகன் எழுப்பி சொன்னாரு. அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாரு, வந்து உட்கார வச்சு தந்த மகளையும் மருமகனையும் பார்த்து சொன்னாரு, மகள் நீங்க கணவனோட நீங்க நபியுடைய மகளாக இருக்கலாம், ஆனா சுவரகத்துக்கு போவதாக இருந்தா கணவனுடைய பொருத்தம் தேவை, பொருத்தம் இல்லாம நீங்க சுவரகத்துக்கு போகலா. மருமகனை பார்த்து சொன்னாங்க நபி அவங்க, மருமகன் நீங்க எவ்வளவுதான் சிறந்தவராக இருந்தாலும் உங்களோட மனைவியும் உங்களை சிறந்தவர் என்று சொல்லாத வரைக்கும் நீங்க சிறந்தவராக முடியாது. அதே சொல்லி லைஃப் எடுத்து பாருங்க, இன்றைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கை புரியுறது கணவன் மனைவியோட பிரச்சனைக்கு இல்ல, மாமா மாமியோட பிரச்சனையால இன்னைக்கு நிறைய மாமா மாமி மாற வீட்டுல இல்ல, நான் சொல்றேன் சில மாமா மாமி மாற வைக்கக்கூடிய இடம் தெங்குவல சூளைக்குற மிருகத்தை வெளியில போட்டு அவங்கள கூட்டுல வைக்கணும். தூங்குறதுல இருந்து எலும்ப வரைக்கும் எப்படி குடும்பத்தை பிரிக்கிறது, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறது, மகன ஏத பேச்சு கேட்க எப்படி வைக்கிறது. ஷைத்தானுடைய குணம் படைத்து நிறைய மாமா மாமி மாறி இருக்கிறாங்க, அவங்களோட வேலையே குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குறது. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டா நாம மகளுக்கு என்ன சொல்லுவோம், மகள் விட்டுட்டு வா, கடல்ல ஒரு மீனா இருக்குது, அவள் தேவல் என்று நாங்க சொல்லுவோம். ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஹேண்டில் பண்ணினாங்க, அழகான முறையில சொல்லி கொடுத்தாங்க. அன்பான சகோதரர் நல்ல விளங்கி போங்க, ஒவ்வொரு ஆண் மகனும் விளங்கணும், நான் திருமணம் செஞ்சதற்கு பின்னால ஏந்த மனைவி எனக்கு தான் ஹாதிமா, எனக்கு தான் மனைவி, ஏன உம்மட அவாயாவை அயம் பண்றது, ஏன உம்மட சாரிய கணுறது, ஏன வாப்புக்கு தீயூத்தி கொடுக்கறது, ஏன வாப்புக்கு சோறாக்கி கொடுக்கறது, இது எதுவுமே பொறுப்பு இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் செய்யறது வீட்டுல இருக்கக்கூடிய உண்மை வாப்பது வேலை செய்யறதுக்காக வேண்டி திருமணம் செய்யறாங்க. அதை விட நல்லம் கட்டன் போன்ற பிரதேசங்கள்ல இந்த தேனர் சேர்க்க வேலை செய்யற நிறைய பெண்கள் வேலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள ஒருவரை கூட்டி வந்து வீட்டுல வேலைக்கு வச்சுக்கோங்க, அதற்காக வேண்டி நீங்க திருமணம் செய்ய வேண்டாம், வீட்டு வேலை வாங்குறதுக்காக திருமணம் செய்ய வேண்டாம். அன்பான சகோதரர்களே, பெண் அவங்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை செய்யக்கூடிய கடமைகளை சொன்னாங்க, உணவு கொடுக்கிறது, ஆடை கொடுக்கிறது, அந்த பெண்ணுக்கு செலவுக்கு கொடுக்கிறது, இது எல்லாம் ஒரு ஆண் செய்யக்கூடிய கடமை, ஒரு பெண் செய்யக்கூடிய கடமையை சொன்னாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் மாம மாமிக்கு சிறுமை செய்யணும் என்று எங்கேயும் நபி அவங்க சொல்லல, செஞ்சா அந்த பெண்ணுக்கு அது ஒரு நன்மையாக அமையும், ஆனா அந்த பெண்ணுக்கு கடமை இல்ல. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது, அவள் பெற்ற குழந்தைக்கு அந்த தாய் தாய்ப்பால் கொடுப்பதற்கு மறுத்தால் அந்த தாய்க்கு கடமை இல்லை பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு. இந்த சட்டம் நிறைய பெண்களுக்கு தெரியா. ஒரு பெண் ஒரு குழந்தை ஈன்றெடுத்ததற்கு பின்னால் பெற்றெடுத்ததற்கு பின்னால் கடவுளை பார்த்து சொல்றா, நான் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன். யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டா அவளுக்கு கடமை இல்லை. வேறொரு பெண்ணை ஹயருக்கு எடுக்கணும், இவர் பால் கொடுக்க வைக்க இல்லைன்னு சொன்னா அந்த பெண் சொல்றா, நான் பால் கொடுப்பதற்கு எனக்கு பணம் தேவை, இவ்வளவு தேவை ரேட்டை சொன்னா இவர் கணவன் கொடுப்பது கட்டாயம் பாஜி. ஆனா எத்தனையோ பெண்கள் ஃப்ரீயாக அந்த சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, தாய்ப்பால் கொடுப்பதே கடமை இல்லைண்டா, மாம மாமிக்கு சிறுமை செய்யறது கடமையாகுமா, மச்சானுக்கு சிறுமை செய்யறது கடமையாகுமா, வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட உடுப்பாயம் பண்றது கடமையாகுமா, எங்களுக்கு ஆபீஸாரது கடமையாகுமா, இது எதுவுமே கடமை இல்ல. ஆனாலும் அந்த பெண்கள் கணவனுடைய பொறுப்புக்கு எதிர்பார்த்து இந்த சிறுமத்தை வேலை செய்யறாங்க. அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னணியார்கள் இறுதியாக இன்னும் ரெண்டு உதாரணங்களை சொல்லி புதுபாவுடன் நிறைவுக்கு வருகிறேன். முதலாவது வரக்கூடிய பிரச்சனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில ஹேண்டில் பண்ணினாங்க. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவி மக்களை அன்போடு அழைச்சி இருக்கிறாங்க. நபி அவங்க வீட்டுக்கு வந்தா எப்பயும் மிஸ்வாக் செஞ்சு கொண்டு வருவாங்க, உது செஞ்சு கொண்டு வருவாங்க, வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க. அது மட்டும் அல்ல, தந்த மனைவியை யா ஆயிஷ், யா ஹுமைரா, யா மூஃபிகா என்று செல்ல பேரை வச்சு கூப்பிடுவாங்க. அடிக்கடி நிக்கா பயான்கள் சொல்றது, இன்னைக்கு என்ன நிறைய மக்கள் வீட்டுல செல்ல மிருகங்கள் செல்ல பறவைகளை வளர்க்கிறாங்க, அதுக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, பிளாக்கி ஒயிட்டி ஸ்வீட்டி என்று நல்ல நல்ல பேரை வச்சிருக்கிறாங்க. கோல்ட் ஃபிஷ்க்கு நல்ல பேர், வீட்டுல வளர்க்கிற பூனைக்கு நல்ல பேர். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, மிருகத்துக்கு நல்ல பேர், வீட்டுல மனைவி ஒரு தவறு செஞ்சுட்டா மிருகத்தை கூப்பிடக்கூடிய பேரெல்லாம் மனைவிக்கு. மனைவி ஒரு தவறு செஞ்சுட்டா கழுத குரங்கு மாடு எருமை எல்லாம் மிருகத்துல பேரு மனைவிக்கு. ஆனா நபி அவங்க ஒரு நாள் கூட தந்து மனைவிய எங்களோட மொழியில சொல்றதாக இருந்தா வாதி என்று தீய போட்டு கூப்பிட்டதே கிடையாது. யா ஹுமைரா, யா முவஃபிகா, யா ஆயிஷ் செல்ல பேரை கொண்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்னோட போன்ல எத்தனையோ பேருடைய பேரை நாங்க செல்லமாக சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா மனைவிட பேரை தலைவலி ஏதோ ஒரு பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். நல்ல யாபம் பெய்ங்க, மனைவிடைய பொருத்தம் கட்டாயமாக எங்களுக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறார், மனைவி மூலமாக மன அமைதியை வச்சிருக்கிறார். நாங்க குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல மனதில் அமைதி வருவது, ஜிக்ர் செய்றோம் மனதில் அமைதி வருவது. ஒருவர் மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்துல மன அமைதி வரல என்று சொன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், மனைவி மூலம் மன அமைதியை வச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுல்ல மௌத்தாகல்ல, காபாவுடைய புடவையை பிடிச்சு மௌத்தாகல்ல, நபி அவங்க எங்க மௌத்தாக்கினாங்க, தங்க மனைவி ஆயிஷா அம்மையார் மடியில மௌத்தாக்கினாங்க. மனைவி மூலமாக அல்லாஹ் மன அமைதியை வச்சிருக்கிறார். ஆகையால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்துணர்வோட விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வாரத்துக்கு இன்னொரு காரணம் தான் சந்தேகம். பொதுவாக பெண்களுக்கு இயல்பாகவே சந்தேகம் என்ற ஒரு குணம் இருக்குது. நபியுடைய மனைவிமார் கூட சந்தேகம், அந்த சந்தேகம் என்ற குணம் சில நேரத்துல வந்திருக்குது. அதனால இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், ஏன் மனைவி என்ன சந்தேகப்படுறாளா, ஏன் மனைவி என்ன 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 டவுட் பண்றாளா என்று சொல்லி உம்மா கிட்ட பாப்பா கிட்ட போய் சொல்லி அது பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து மாம மாமிய பார்த்தா உம்மட சைடு எடுத்தாலும், அதாவது கணவன் சைடு எடுத்தாலும் மனைவிட சைடு எடுத்தாலும் சேர்த்து வைக்கணும் என்ற எண்ணம் இல்ல. பிரச்சனை வந்தா எப்படியாவது பிரிச்சிடணும். அன்பான சகோதரர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜாமம் நடு அதாவது நடு நிறுத்தி ஆயிஷா அம்மையாரோட உறங்கி கொண்டிருக்கிறாங்க. மெதுவ பாக்குறாங்க, ஆயிஷா அம்மா தூங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவ போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு தந்த ஸ்லீப்பரை மெதுவ கையில எடுத்து கதவை மெதுவா திறந்து வெளியில போய் கதவை மெதுவாக கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா அம்மையார் தூங்கல்ல தூங்குற மாதிரி நடிச்சாங்க. ஆயிஷா உம்மா தூங்கல்ல தூங்குற மாதிரி நடிச்சாங்க. நபி அவங்க போறாங்க. இப்ப மெதுவா அவங்க என்ன சொல்றாங்க, முஸ்லிம்ல 2031 வரக்கூடிய ஹதீஸ் என்ன செய்யறாங்க, கண்ட ஹிஜாப் எடுத்து முகத்தை மறைச்சி கொண்டு நபியோட பின்னுக்கால போறாங்க. செக் பண்ண நபி அவங்க எங்க போறாங்க, ஏந்த டேர்ன்ல வேத மனைவியோட வீட்டுக்கு போறாங்க என்ற பார்க்க பின்னால போறாங்க. அவங்களே சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் ஜன்னத்துல் பகி வர்க்கத்தில நின்று கைய ஏந்தி நீண்ட நேரம் துவா செஞ்சுட்டு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. ஆயிஷா அம்மையார் என்ன செஞ்சாங்க, அவங்களும் அவசர அவசரமாக நடந்து வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க, ஏதோ உருவம் உண்டு போகுது என்னமோ தெரியாது, ஓடி வராங்க. இவங்க அவசர அவசரமா ஓடி வந்து வீட்டுல வந்து தூங்கல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. நபி அவங்க வீட்டுக்கு வராங்க, என்னதான் ஓடி வந்தாலும் கண்ணை பொத்தி பூட்டினாலும் உடம்புடைய அந்த மூச்சுடைய உடலுடைய அந்த டயர காட்டி கொடுக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ஏன் நீங்க மூச்சு வாங்குறீங்க, உங்களோட உடம்பு அதாவது நீங்க இழைச்சு கொண்டு இருக்கீங்க, என்ன காரணம்? அவங்க எதுவுமே சொல்லாம தூங்குற மாதிரி நடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க தூங்கல்ல, பொதுவா தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பலாம். இப்ப ஆயிஷா அம்மா பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா நீங்க சொல்றீங்களா இல்ல ஏந்த ரப்பு எனக்கு அறிவிக்கட்டுமா? உடனே ஆயிஷா அம்மா எழுப்பிட்டாங்க, இல்ல யாரும் சொல்லலாம். கொஞ்சம் டவுட் வந்துட்டு நான் படுத்ததுக்கு பின்னாடி மெதுவ கதவை திறந்தீங்க, மெதுவ ஸ்லீப்பர் எடுத்தீங்க, மெதுவ கதவை பூட்டுவீங்க. நான் யோசிச்சேன் மெதுவ நைட்டுக்கு வேற மனைவி வீட்டுக்கு போவீங்களோ தெரியா, அதனாலதான் பின்னால வந்தேன். அன்பான சகோதரர்களே, இப்ப எங்களோட போனை வச்சிருக்கிறோம், ஐபோன் ஆண்ட்ராய்ட் போனை வச்சிருக்கிறோம். நான் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், எங்களோட போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருந்தா எங்களோட மனைவிக்கு பாஸ்வேர்ட் தெரியணும். எங்களோட பாஸ்வேர்ட் மனைவிக்கு தெரியாது, தான் பிரச்சனை என்ன? தூங்கினதுக்கு பின்னால கையை வச்சு பாக்குறதும் விரலை வச்சு பாக்குறதும் என்ன இருக்கு வந்து தேட பாப்பாங்க. நாங்க மனைவிக்கு பாஸ்வேர்ட் தெரியாட்டி நானும் தான் சொல்றேன், அந்த போன்ல ஏதோ ஒரு முசீபத் இருக்குது, அந்த போன்ல ஏதோ ஒரு கலவு இருக்குது. எங்களோட போன்ல பாஸ்வேர்ட், எங்களோட பாஸ்வேர்ட் எங்களோட மனைவிக்கு தெரியணும். தெரியல என்று சொன்னா அதுல ஏதோ பலவீனம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஆயிஷா அம்மா பார்த்து சொன்னாங்க, அப்படியா, என்ன நீ சந்தேகப்பட்டியா, எனக்கு நீ வானம் நீ என்ன டவுட் பண்ணிட்ட, நபியே டவுட் பண்ணியா என்று சொல்லி ஒதுக்கல்ல. இப்ப ஆயிஷா அம்மையாருடைய அந்த டவுட்டுக்கு கிளியர் பண்ற டவுட் கிளியர் பண்றாங்க. தந்த அந்த பிரச்சனைக்குரிய ஏன் நான் இப்படி போனேன் சொன்னாங்க, நான் உன்னை பார்த்தேன் நீ தூங்குறாய், உனக்கு இது சொல்லிட்டு போனா ஆயிஷா நீ பயந்துடுவாய், உன்னை தனியை விட்டுட்டு போறேன், நடு ராவுல லைட்டும் இல்ல, அதனாலதான் செல்லாம மெதுவ போனேன், இல்லைன்னு சொன்னா நான் சொல்லிட்டு தான் போயிருப்பேன். அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு சொன்னாங்க, நான் எங்க போனேன் தெரியுமா, எப்பயும் ஜிப்ரீல் நீங்க நைட்டியை கொடுத்துட்டா நைட் டிரெஸ் கொடுத்தா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, வெளியில இருந்து என்ன கூப்பிட்டாங்க போனேன் சொன்னாங்க, அல்லாஹுடைய ஆர்டர் வந்திருக்கிறது, ஜன்னத்துல் பகைக்கு போய் மக்களுக்கு துவா செய்ய சொல்லி, அதனாலதான் ஆயிஷா நான் ஜன்னத்துல் பகைக்கு போனேன். ரீசன் சொன்னாங்க, நான் இதுதான் இந்த பிரச்சனை, நாங்க இன்னைக்கு ரீசனை செல்லாததாலதான் பிரச்சனை. நபி அவங்க சொல்லிட்ட பாஷமா விளங்கிட்டு ஆஹா இதுதான், நபி அவங்க போனாங்க உடனே தொப்பிக்க மாத்திட்டாங்க. சொன்னாங்க, யாரும் சூழல்லா நான் ஜன்னத்துல் பகைக்கு போன என்ன துவா ஓடுறது, அந்த பிரச்சனை அதே செகண்ட்ல முடிச்சிட்டாங்க. இப்ப நபி அவங்க ஒரு துவாவ சொல்லி கொடுத்தாங்க. அதனால அன்பான சகோதரர்கள், பெண்களுக்கு இயல்பாகவே சந்தேகம் என்ற குணம் இருக்குது. அதனால அந்த பெண்களை நபி அவங்க சொன்னாங்க, ஆணுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் பெண், அந்த பெண்ணை நாங்க விட்டுட்டோம் என்றா ஒரே ஒரே நிமிடம் ஒரே அடியாக ஒரே கதவையில திருத்த போனா உடைஞ்சிடும், இல்ல விட்டுட்டோம் என்று சொன்னா அது ஒரே அடியா வளைஞ்சே போயிடும், திருத்த கஷ்டமாகிடும். அதனால உங்களோட பெண்களை மெது மெதுவாக அழகழகாக திருத்திக்கோங்க. வெறுத்து குரம் உண்டு கண்டா, அவ ஒரு தவறு செஞ்சிட்டா அதை விட்டுடுங்க, நல்ல குணத்தை பாருங்க. திருமணத்துக்கு பின்னால உங்களோட உம்மை வாப்பிட பேச்சோ இல்ல மனைவியோட உம்மை வாப்பிட பேச்சோ கேட்டு குடும்பங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்துடவானோம். குடும்பத்தை சீரழிக்க கூடியவர்களுக்கு நாளே கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் முகத்தை கூட பார்க்க மாட்டான். ஆமாள் நாமால் பட்டோலே அல்லாஹ் முதுகுக்கு பின்னால் இருந்துதான் அவர்களுக்கு கொடுப்பான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆகிய அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, பணிவாக வேண்டிக் கொள்வதே, குடும்ப வாழ்க்கையை படியுங்க, ஃபேமிலி லைஃப் படியுங்க, விட்டு கொடுங்க, புரிந்துணர்வோட வாழ பாருங்க, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். அடுத்தது முக்கியமாக வாலிபர்கள் நல்ல யாகம் வச்சுக்கோங்க. கயாமத்துடைய நாளையில இந்த வாலிபு பருவம் இருக்குதே, இதை மிஸ் பண்ணினோம் என்றா எங்களோட முழு லைஃபும் மிஸ் ஆகிடும். நாங்க கெட்டவர்களாக வாழ்ந்தா இந்த ஆயத்து நல்ல யாகம் வச்சுக்கோங்க வாலிபர்கள். நாங்க தீய பழக்கம் கெட்ட பழக்கம் இதோட வாழ்ந்தா எங்களுக்கு வாரம் மனைவியும் தீயவளாகத்தான் இருப்பாங்க. நாங்க கெட்ட கூத்தெல்லாம் செஞ்சுட்டு ராபீத்தும் அதவியா மாதிரி ஒரு பொம்பளை எதிர்பார்க்கலாம். நாங்க எல்லா கெட்ட முசீபத்தையும் பலாய் முசீபத்தையும் போற வார எல்லாத்தையும் பார்த்துட்டு திருமணத்துல துவா கேட்கிறார், தாஜ்யத்துல யாழ்லா சாலிஹான பொம்பளையை தாண்ட கிடைக்காது, நாங்க எப்படியோ அதே போலத்தான் எங்களுக்கு ஜோடி அமையும். நாங்க திரிந்து நல்லவர்களாக வாழ்ந்தா எங்களுக்கு வாரவனும் சிறந்தவளாக இருப்பா. அடுத்தது அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில நீங்க அல்லாஹ் அரசுடைய நிலத்து கீழால இருக்க விரும்பினால் உங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தி மோசமான தன்மைகளை விட்டுடுங்க. என்னப்பா உலமாக்கள் மின்பருக்கு மேலானது இதே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, என்னவானும் மவுத்து திடீர் திடீர் என்று வருவது. ஒரு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம், கையில ஒரு ரத்த வச்சு கொண்டிருக்கிறோம், இல்ல ஸ்மோக் பண்ணி கொண்டிருக்கிறோம், தவறான போன்ல பார்த்து கொண்டிருக்கிறோம், இல்ல தவறான காட்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பாதையில பாம்பு சொல்லுது தொலைவராம இருக்கிறோம். இந்த நிலைமையில எங்களை ரூப் பிரிஞ்சிட்டா இதை விட கேவலமான மவுத்து எதுவும் இருக்காது. நாளைய கிராமத்துல கேவலமானவர்களாக இழுக்கப்படுவோம். அதனால எங்களை வாலிபத்தை பாதுகாப்போம், பள்ளியோடு இணைந்திருப்போம். முடியுமான அளவுக்கு நல்ல அமைப்புகளை செஞ்சு இந்த ஊரை எப்படி முன்னேற்றது, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நிர்வாகிகளுக்கு ஒத்துழைத்து இந்த ஊரை எப்படி ஒரு மக்கள் நபவியாக மாற்றுறது, இந்த ஊரை எப்படி மக்கள் முக்கரமாக மாற்றுறது, இந்த ஊர் மக்களுக்கு தீன் வரத்துக்கு ஒவ்வொரு வீடையும் துணவியாதிகளாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்யறது என்ற ஒரு திட்டத்தை வகுத்து வாலிபர்கள் முன்வந்து என்று சொன்னா நிச்சயமாக இந்த ஊருக்கு மலக்குமார்களுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக அமையும். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த ஊருக்கு அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய பொதலையும் அவனுடைய அருளையும் அருள் புரிவானாக. வலாய் முசீபத்துகள், சித்தனாக்கள், சோதனைகள், அநியாயங்கள், அத்தூழியங்களை விட்டும் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் என்றென்றும் குடும்பத்தோட, யா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. புரிந்துணர்வோட வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மனைவியோட விட்டு கொடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மனைவியுடைய தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னித்திரியா அல்லாஹ், எங்களுக்கும் மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தந்திரியா அல்லாஹ். நபி அவங்க எப்படி விட்டு கொடுத்து புரிந்துணர்வோட வாழ்ந்தார்களோ நாங்களும் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பு சந்தர்ப்பத்தை தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு அருள் புரிந்திரியா அல்லாஹ், இந்த ஊர் வாலிபர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களை கொண்டு இந்த ஊரை ஒளிமயமாக்குறியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு உன்னுடைய ரஹ்மத்தை பொதுவை மிரட்டியா அல்லாஹ், யா அல்லாஹ் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளையும் பாதுகாக்கிறியா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுத்தியா அல்லாஹ், பெருமாள் கர்சால சிரியால பிலஸ்தீன்ல யா அல்லாஹ், காஷ்மீர்ல மக்கள் கஷ்டத்தோட கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுத்திரியா அல்லாஹ், குறிப்பாக பெருமா மக்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், ரோஹிங்கியா மக்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், எல்லா நிலைமையிலும் தக்வாவோட குஷி உதுவோட தவக்கலோட வாழக்கூடிய மக்களாக ஆக்கிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பாவங்களை குற்றங்களை மன்னித்தியா அல்லாஹ், நோய் நம்பங்கள் பலாய் ஜீவத்துகள் கண்ணூர் நாவூர்கள் இல்லாம எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல மௌத்துகளை தாயா அல்லாஹ், சிறந்த மௌத்த தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதி எங்களை ரூஹ் எடுத்திரியா அல்லாஹ், சுஜூதுல இருந்து ரூஹ் எடுத்திரியா அல்லாஹ், காபாவுடைய புடவை பிடித்தவர்களாக ரூஹ் எடுத்திரியா அல்லாஹ், கேவலமாக கெட்ட மௌத்துகளை தந்திராதையா அல்லாஹ், மக்கள் இழிவாக பேசக்கூடிய மௌத்தை தந்திராதையா அல்லாஹ், நிர்வாணமான மௌத்துகளை தந்திராதையா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் கலிமோட மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் மஜ்மாவை மஸ்ஜித் கபூல் செஞ்சியா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளில் ஸாலிஹீன்கள் முத்தகீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்களுடன் யா அல்லாஹ் உன்னுடைய அரசு நிலத்து கீழால் நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்று நபியுடைய கையால் ஹவ்துல் கௌசர் நீர் தராக்கத்தில் நீர் அருந்தியா அல்லாஹ், எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் ஆமால் நாமால் பட்டோலை வலது கையில் பெற்றியா அல்லாஹ், மீசான் தராசியில நன்மைகள் கணமாகியா அல்லாஹ், சிராத் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடந்தியா அல்லாஹ், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருந்து கொண்டு உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிதா திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்துக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.